கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார், ஏசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார்.
தவறை கண்டுகொள்ளாமல் போகிறவனை விட கண்டித்து உணர்த்துகிறவனே உண்மை நண்பன். தன்னை அதிகமாக மதிப்பிடுகிறவன் வீழ்ச்சிக்கு அருகில் இருக்கிறான். தன்னை குறைத்து மதிப்பிடுகிறவன் வெற்றிக்கு தூரமாயிருக்கிறான். இறைவன் செய்ய சொன்னதை நீ செயல்படுத்தாத வரை இறைவன் செய்வார் என்ற உன் நம்பிக்கை செயலற்றதே. தவறை ஒத்துக்கொள்ளுகிறவனின் மனம் பக்குவமடைகிறது. தவறை மறைக்கிறவனின் மனம் பழுதடைகிறது. ஆண்டவரின் உருக்கங்களை உணர்ந்து கொண்டவன் அவருடைய பாதையில் வரும் நெருக்கங்களால் நிலைகுலைவதில்லை.
வன்முறையை களைந்து நீதி நெறி நின்று அன்பை அணிந்து கொள்வோம். ஆசிரியர் ஒருவர் மாணவர்களிடம், மூன்றாம் உலகப் போர் மூண்டால் உலகம் எப்படி இருக்கும் என்று கேட்டார். அதற்கு ஒரு மாணவன், மூன்றாம் உலகப் போர் மூண்டால் உலகம் எப்படி சார் இருக்கும் என்று திருப்பி கேட்டான். ஆம், மூன்றாம் உலகப் போர் மூண்டால் உலகம் இருக்காது. உலகமெல்லாம் ஒரு இருட்டாக சுடுகாடாக காட்சியளிக்கும். மார்ட்டின் லூதர் கிங் கூறினார், ஒன்று நாம் நண்பர்களாக கூடி வாழ வேண்டும், இல்லையென்றால் முட்டாள்களாக கூடி மாள வேண்டும். இன்று உலக நாடுகள் நண்பர்களாக கூடி வாழ்வதற்கு பதிலாக முட்டாள்களாக மோதி மாள்கின்றன. உலகில் செயல்படும் சக்திகள் மூன்று, அவைகள் வன்முறை, நீதி, அன்பாகும். வன்முறை அடுத்தவரிடம் சொல்லுகிறது, உன்னுடையது என்னுடையது, கொடு, இல்லையென்றால் உன்னை கொன்று உனது உடமையை பறித்துக் கொள்வேன். வன்முறை மிருகத்தன்மையானது. நீதி அடுத்தவரிடம் சொல்லுகிறது, உன்னுடையது உன்னுடையது, என்னுடையது என்னுடையது, உனது உடமையை நான் பறிக்க மாட்டேன், எனது உடமையை நீ பறிக்காதே. நீதி மனித தன்மையுடையது. அன்பு அடுத்தவரிடம் சொல்லுகிறது, என்னுடையதும் உன்னுடையது, என்னுடைய உடமையும் நீ தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அன்பு தெய்வீக தன்மையுடையது. வன்முறையை களைந்து நீதி நெறி நின்று அன்பை அணிந்து கொள்வோம். சார், தலை சுற்றுகிறது. ஆசிரியர் ஒருவர் மாணவர்களிடம், சூரியன் பூமியை சுற்றுகிறதா அல்லது பூமி சூரியனை சுற்றுகிறதா, எது எதை சுற்றுகிறது என்று கேட்டார். ஒரு மாணவன், சார் தலை சுற்றுகிறது என்றான். நமது வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளால் தலை சுற்றுகிறது. மனித வாழ்வில் ஏற்படுகின்ற வெற்றிகள், தோல்விகள், மகிழ்ச்சிகள், கவலைகள், வளர்ச்சிகள், தளர்ச்சிகள், ஏற்றங்கள், இரக்கங்கள் அனைத்தும் மனிதனை நிலைகுலைய செய்கின்றன. நிலை குலைந்த மனிதன் நிலையான நிர்மலனை காணும் போது அசைவுறாது வாழ்கிறான். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர் என பாடுகிறார் திருப்ப ஆசிரியர். தலை சுற்றுக்கு மருந்தே கிடையாதா? நடுத்தர வயதுள்ள பெண்மணி வைத்தியரிடம், டாக்டர், காலையில் எழுந்தவுடன் அரை மணி நேரம் என் தலை சுற்றுகிறது என்றதற்கு டாக்டர் அவரிடம், அப்ப அரை மணி நேரம் பிந்தி எழுந்திருங்க என்றார். நாம் காலையில் எவ்வளவு நேரம் கழித்து எழுந்தாலும் நமது பிரச்சனைகள் நம்மோடு எழுந்திருக்கின்றன. தலை சுற்றுக்கு மருந்தே கிடையாதா? கிறிஸ்து கூறுகிறார், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். எனவே மனத்துணிவு பெறுவோம். கிறிஸ்துவுடன் இணைந்தால் நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று மார்க்கு 16 அதிகாரத்தில் எழுதுகிறார். ஆண்டவரின் உடனிருப்பை உணர்வோம். காலை எழுந்திருக்கும் போதே துதியின் ஆரவாரம் நம் வாயில் தொனிக்கும்.
பாத்திரமாக்கையும் மாற்றம் கருணை வைத்து
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, அனுதினமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானங்களை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-628-5945. வான்புரா வானொலி நேயர்களே, எமது சபக்கூட்டங்கள் மொன்றியலிலும் நடைபெறுகின்றன. மொன்றியலில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149-9689-5946. அன்பர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானங்களை கேட்டு அனுதினமும் இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-628-5945. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-876-2734 எமது இணையதளங்கள் www.tamilgoodnews.com அல்லது www.wanbra.com. வான்புரா நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது இறை தியானம். விசுவாசியின் வாழ்வு. இத்தியானம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று எமது தியானத்தின் தலைப்பு, கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் மற்றவர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்பதாகும். கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் மற்றவர்களோடு எப்படி வாழ வேண்டும். பல கருத்துக்கள் வேதாகமத்தில் இருந்தாலும் இன்றைக்கு மூன்று கருத்துக்களை சுருக்கமாக நாம் பார்க்கப் போகிறோம். முதலாவது, ரோமருக்கு எழுதிய திருமுகம் 12 அதிகாரத்திலே வசனங்கள் 17-18. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள். இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்று ரோமை நகரத்தில் இருந்த மக்களுக்கு தூய பவுல் சொல்லுகிறார். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள். உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியாக வாழுங்கள். அப்ப இங்கே முக்கியமாக ஒரு கருத்தை தூய பவுல் சொல்ல வருகிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்களாகிய நாம் எல்லோரோடும் சமாதானமாக, முடிந்தவரை எல்லோரோடும் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதை அவர் சொல்ல வருகிறார். தீமைக்கு தீமை செய்கிறவர்களாக நாம் இல்லாமல் எல்லோரோடும் நாம் வந்து ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும், எல்லோரோடும் ஒரு சமாதான உறவோடு வாழ வேண்டும் என்பது மிக முக்கியமாக இங்கு வலியுறுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் கூட நாம் பார்க்கிறோம், மக்கள் ஆலயத்துக்கு வந்து பலி செலுத்தினார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை சமூகத்திலே பிறர் அன்பு உள்ளதாக இருக்கவில்லை. அதுபோலவே கிறிஸ்தவத்திலும் நடந்தது. மக்கள் ஆலயத்திலே வந்து இறைவனை வழிபட்டார்கள். ஆனால் பிறரோடு அவர்களுடைய உறவு சரியான முறையில் இருக்கவில்லை. அவர்கள் பிறரை பிரிவாக பார்த்தார்கள், பிறரோடு பகையா இருந்தார்கள், தீமைக்கு தீமை செய்தார்கள், சண்டை பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவர்களுக்கு அப்படி நாம் இருக்கவே கூடாது என்றால், நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறவர், அவருடைய மக்கள் நாம்,
ஆகவே நாமும் எல்லோரோடும் சமாதானம் உள்ளவர்களாக, எல்லோரோடும் உறவு வைத்து, நல்ல உறவு வைத்து வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து கடவுள் என்ன சொல்லுகிறார் ஏசாயா இறைவாக்கினர் வழியாக என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 10வது வசனத்திலே இருந்து பாருங்கள், எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாயிருக்கின்றனர். ஆளுகிறவர்களும் மக்களும் நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர்தம் கட்டளைகளுக்கு செவிசாயுங்கள். பார்த்தீர்களா? எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின, அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்சேலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இங்கு கூட கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், மக்கள் பலியை கொண்டு வந்து செலுத்துகிறார்கள், திருவிழாக்களை எல்லாம் கொண்டாடுகிறார்கள், ஆனால் அவைகள் எல்லாம் கடவுளுக்கு அருவறுப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை சமூகத்திலே சரியானதாக இருக்கவில்லை. பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அநீதி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், மற்றவர்களை அடக்கி ஒடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் எனக்கு சுமையாக இருக்கிறீர்கள், நீங்கள் செய்கிற வழிபாடெல்லாம் எனக்கு சுமையாக இருக்கிறது, நீங்கள் கொண்டாடுகிற திருவிழாக்கள் எல்லாம் எனக்கு அருவறுப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே கூட தூய பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், எல்லா மனிதரும் நலம் என கருதுபவை பற்றியே எண்ணுங்கள், உங்களை மட்டுமே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம், எல்லா மக்களும் எது சரியென்று எண்ணுகிறார்களோ அதை நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் அல்லது சமாதானத்துடன் வாழுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே முதலாவது, அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனை வழிபடுகிற மக்களாகிய நாம் அந்த வழிபாடு இறைவனுக்கு உகந்த முறையாக இருக்க வேண்டும் என்றால் சமூகத்திலே, குடும்பத்திலே, நண்பர்கள் மத்தியிலே நாம் வாழுகின்ற வாழ்க்கை மிக மிக அவசியமாகும். ஏனென்றால் பல மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வரும் ஆன்மீக வட்டத்துக்குள்ளே மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெறும் அந்த ஆன்மீக வட்டத்துக்குள்ளே மட்டும் நின்று கொண்டு மற்றவர்களை தவறாக நினைக்கிற மக்களும் உண்டு, மற்றவர்களை தவறாக தீர்ப்பிடுகிற மக்களும் உண்டு. கடவுள் பார்வையிலே எல்லாரும் அவருடைய மக்கள். கடவுள் எங்கள் வழியாக அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், அவர்களை நியாயம் தீர்க்கவோ குற்றப்படுத்தவோ அல்ல. இயேசுவை நாம் சொல்லலாம், அன்பான முறையிலே சொல்லுவது நம்முடைய கடமை, ஆனால் யாரையும் நாம் குற்றப்படுத்த, நியாயம் தீர்க்க நாம் அழைக்கப்படவில்லை. அது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் அது கிறிஸ்துவை அவமானப்படுத்துறதாகிவிடும். ஆகவே முதல்ல நாம் இறைவனை வழிபடுகிற நாம் இறைவனுக்கு ஏற்ற விதமாக சமூகத்தோடு வாழ நாம் அர்ப்பணிப்போம். இரண்டாவது பாருங்கள், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே வசனங்கள் 31-33 வரை. அதற்கு நான் சொல்லுவது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுள் திருச்சபைக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இருக்காதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருபவை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். குருந்து மக்கள், குருந்து நகரிலே உள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு தூய பவுல் என்ன சொல்ல வருகிறார் பாருங்கள், எதை செய்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காகவே எல்லாவற்றையும் செய்யுங்கள். இந்த பகுதியை தூய பவுல் அங்கு சொல்லுவதற்கு முக்கியமான காரணம் இருந்தது என்னவென்றால், குருந்து திருச்சபையிலே யூத மதத்தில் இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறினவர்களும் இருந்தார்கள், புற மதத்தில் இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறினவர்களும் இருந்தார்கள். இவர்கள் மத்தியிலே இவர்களுடைய சில பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் மத்தியிலே சில வித்தியாசங்கள் இருந்தது. யூதர்கள் விருத்த சேதனத்தை பெரிதாக நினைத்தார்கள். புற இனத்தவர்களுக்கு விருத்த சேதனத்தை பற்றி கவலையே இருக்கவில்லை. இது போன்ற பல பிரச்சனைகள் இருந்தது. சாப்பாட்டிலே பிரச்சனை இருந்தது, உடுப்பிலே பிரச்சனை இருந்தது, சுபம் செய்கிற விதங்களிலே பிரச்சனைகள் இருந்தது. இப்படி பல பிரச்சனைகள் அவர்களுடைய கலாச்சார பழக்கங்களிலே இருந்தது. ஆகவே இவர்கள் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் ஒருவர் அவர்களுடைய வெளி அடையாளங்களை பார்த்து ஒருவர் ஒருவரோடு பிரச்சனைப்பட ஆரம்பிக்கிறார்கள்.
இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். விசுவாசியின் வாழ்வு அருள் தியானம் தொடர்கிறது.
அதுதான் தூய பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்கள் ஒருவர் ஒருவருடைய செயல்களை பார்த்து அவர்களோடு நீங்கள் பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். மாறாக எதை செய்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காக நீங்கள் செய்யுங்கள். எதை செய்தாலும் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனச்சாட்சியின்படி, உணர்வின்படி ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது கடவுளுக்கு விருப்பமான முறையிலே அவருடைய நாமம் மகிமையடையக்கூடிய விதமாக நீங்கள் செய்யுங்கள். அதனாலே பாருங்கள், இப்போ சில இடங்களிலே பார்த்தீர்கள் என்றால், ஒருவருடைய உடையை பார்த்து தீர்ப்பிடுவார்கள், ஒருவருடைய சாப்பாட்டை பார்த்து தீர்ப்பிடுவார்கள், ஒருவர் தன்னை அலங்காரப்படுத்துகிற விதத்தை பார்த்து தீர்ப்பிடுவார்கள். எப்படி நாம் வெளி அடையாளங்களை வைத்து ஒருவரை தீர்ப்பிட முடியும்? கடவுள் உள்ளத்தை பார்க்கிறவர். ஒருவருடைய உள்ளம் சில நேரம் கடவுள் மத்தியிலே அவ்வளவு தூய்மையாயிருக்கலாம். அதனாலே அவருடைய, அவர் அலங்கரித்து வைத்திருக்கிற தன்னை அலங்காரிக்கிற விதத்தை பார்த்து இவர் ஒரு கெட்டவர், இவர் ஒரு கூடாதவர் என்று நாம் தீர்ப்பிட முடியாது. இன்றைக்கும் பல கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதனாலேதான் நாம் அறிந்து கொள்வோம், அன்பு சகோதர சகோதரிகளே, எதை செய்தாலும் அவரவர்கள் கடவுளுடைய மாட்சிக்காக நாம் செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது அதன் வழியாக கடவுளுடைய நாம் மகிமை அடைகிறது. கடவுளுடைய வல்லமை அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 10:32, யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாயிருக்காதீர்கள். பார்த்தீங்களா, ஒருவர் ஒருவருக்கு ஒருபோதும் இடையூறாயிருக்காதீர்கள். கிரேக்கர் யூதருக்கோ, அல்லது யூதர் கிரேக்கருக்கோ, அல்லது திருச்சபைக்கோ இடையூறா இருக்காதீர்கள். நாம் ஒருபோதும் இடையூறா இருக்கக்கூடாது. இடையூறா இருப்பதை கடவுள் ஒருபோதும் விரும்பவில்லை. இடைஞ்சலா இருக்கிறவர்களை கழுத்திலே பாரமான கல்லை கட்டி சமுத்திரத்திலே போடுங்கள் என்றுதான் திருமறையில வாசிக்கிறோம். என்றால் நாம் யாரும் யாருக்கும் இடைஞ்சலா இருக்கக்கூடாது. கடவுள் நம்மை உண்டாக்கி, அவர் சாயலிலே உண்டாக்கி பாருங்கள், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை நம்மை வைத்திருக்கவில்லை. அவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்து தந்தார், சுதந்திரத்தை கொடுத்தார் மனுக்குலத்துக்கு. இன்றைக்கும் அந்த சுதந்திரத்தை தான் நமக்கு கொடுக்கிறார். அவர் எதையுமே நமக்குள் கொண்டு வந்து திணிக்கிறவர் அல்ல, நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நாம உணர்ந்து இறைவனோடு இருக்கின்ற அந்த உணர்வை, அந்த அந்த வாழ்க்கை முறையை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அதுபோலதான் நாமும் மற்றவர்களோடு இருக்கும் பொழுது ஒருபோதும் இன்னொருவருக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. வெறும் வார்த்தையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, எந்த காரியத்திலும் சரி, நாம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்க கற்றுக்கொள்வதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால்தான் கடவுள் நாம் மகிமை அடையும். ஆகவே நாம் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்க வேண்டும். மூன்றாவது 10:33 நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கிறேன். தூய பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், நான் எல்லாருக்கும் உகந்தவனாயிருக்கிறேன், எனக்கு பயன் தருபவை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். தூய பவுல் இதற்கு முன்பு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பார்த்தீர்களென்றால் கிறிஸ்தவர்களையே கொலை செய்தவர், எத்தனை பேருக்கு இடைஞ்சலாயிருந்தவர் தூய பவுல். மத வைராக்கியத்தின் அடிப்படையில் எத்தனை காரியங்களை அவர் செய்தார், எத்தனையோ தவறான கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எத்தனையோ காரியங்களை செய்தார். ஆனால் அதே பவுல் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறேன், எனக்கு பயன் தருவதை மட்டும் நான் நாடாமல் எல்லாரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதை நான் நாடுகிறேன். பாருங்கள், அப்படின்னா எல்லாரும் சரியான முறையில் இறை அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக தூய பவுல் வாழ்ந்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நமக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லோரும் மீட்படைவதற்காக பரந்த அன்போடு, பரந்த நோக்கோடு நாம் செயல்பட வேண்டும். சில இடங்களிலே நான் கேட்டிருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் பரலோகம் போவார்கள் என்ற எண்ண கருத்து ஒரு சிலரிடத்தில் இருக்கிறது. அப்படி அல்ல, கடவுள் எல்லா மக்களையும் நேசிக்கிறார். மக்களை மீட்டுக் கொள்வது கடவுளுடைய வேலை, அது அவருடைய கரங்களில் இருக்கிறது. நானும் நீங்களும் எத்தனை பேரை கடவுள் மீட்டுக் கொள்ளுவார் என்று சொல்ல முடியாது. நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லாரும் மீட்படைவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம், எப்படி இறைவனுடைய அன்பை எல்லாருக்கும் கொடுத்து மீட்பின் பாதைக்குள்ளே அவர்களை வழிநடத்தி கொண்டு வரலாம், உண்மையான அந்த தெய்வத்தை, நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த அந்த தெய்வத்தை எப்படி எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு நாம் செயல்படலாம் என்ற அந்த அன்பின் செயல்பாட்டிலே நாம் இருப்பதுதான் எப்பொழுதுமே கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. மூன்றாவதாக பார்ப்போம், 1 Timothy 2:1-4. திமேத்தியுக்கு என்ன தூய பவுல் சொல்லுகிறார் என்றால், அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதல் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே, இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ்ந்து அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். திமேத்தியுக்குத்திய பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், எல்லாருக்காகவும் நீங்கள் மன்றாடுங்கள், அதிலும் முக்கியமாக அரசாளுகிறவர்களுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக நீங்கள் மன்றாடுங்கள். உங்களுடைய பரிந்துரை ஜெபத்தினாலே, உங்களுடைய வேண்டுதலினாலே எல்லாரும் மனம் திரும்புவதற்கு, மீட்பராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு அந்த ஜெபம் வழிகாட்டும் என்று சொல்லுகிறார். இதை தூய பவுல் சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், தொடக்க திருச்சபையிலே மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் இயேசுவையே ஆண்டவர் என்று சொன்னார்கள். அந்த காலத்திலே ரோம அரசாட்சி இருந்தது. அப்ப ரோம அரசாட்சியின்படி ரோம அரசன் தன்னைத்தான் எல்லாரும் கடவுள் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருந்தான். அப்படி சொல்லாதவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அவனை விட வேறு யாரையாவது மக்கள் ஆண்டவர் என்றோ கடவுள் என்று சொன்னால் அவர்கள் சித்திரவதைப்படுத்தப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். ஆகவே தொடக்க திருச்சபையிலே கிறிஸ்தவர்கள் ஒரு தேச துரோகிகளாக அரசியலால் பார்க்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் கடவுளை இயேசுவை ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது இங்கே ரோம் அரசு என்ன பார்க்கிறது என்றால், இவர்கள் எப்படி இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுவார்கள், இன்னொருவரை எப்படி இவர்கள் ஆண்டவர் என்று சொல்லுவார்கள், இவரைத்தானே ரோம் அரசரைத்தானே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும், ஆகவே இவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று ரோம் அரசினால் இவர்கள் தேச துரோகிகளாக பார்க்கப்பட்டார்கள். இதன் அடிப்படையிலே இவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே ரோம் அரசன் அவன் விரும்பிய பல தெய்வங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த தெய்வங்களையெல்லாம் வணங்கும்படி செய்தான். இப்படி பல தெய்வங்களை அவன் கொண்டு வந்து காட்டும் பொழுது கிறிஸ்தவர்கள் அதை வணங்க மறுத்தார்கள். அவர்கள் வேற எந்த தெய்வத்தையும் வணங்கவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர. அதனாலே இவர்கள் அதிகமாக சித்திரவதப்படுத்தப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் தூய பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்திலே நீங்கள் இப்பொழுது அரசியல் தலைவர்களுக்காக, இந்த நாட்டை ஆளுகிறவர்களுக்காக நன்றாக மன்றாடுங்கள். உங்களுடைய ஜெபத்தினாலே அவர்கள் மனம் திரும்ப முடியும். அவர்கள் எங்கள் மேல் சுமத்துகின்ற இந்த துன்பமும் சுமைகளும் அவர்கள் அறியாமையினால் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது நீங்கள் அவர்களுக்காக மன்றாடும் பொழுது அந்த ஜெபத்தினால் அவர்கள் மனமாற்றம் அடையலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, அதிலிருந்துதான் நாமும் இன்றைக்கு என்ன அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், நாம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாக, இறைவன் நோக்கி மன்றாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீ இன்னுமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ இன்னுமே ஆராதனைக்கு வருகிறதில்லை, நீங்கள் இன்னும் வேதாகமம் படிக்கிறதில்லை, ஆகவே நீங்கள் அழிந்து போகப் போகிறீர்கள், நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்கிறீர்கள், நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாம் சாத்தானுடைய சாதிகள் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. மாறாக நாம் அவர்களுக்காக கடவுளை நோக்கி மன்றாடுகிறவர்களாயிருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது பாருங்கள், அந்த ஜெபம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை கொண்டு வருகிறது. நாம் ஜபத்தினாலும் கிறிஸ்துவின் அன்பினாலும் மற்றவர்களை நாம் இறைவனிடத்திலே கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, வேற எந்த விதத்திலும் மற்றவர்களை நாம் ஆண்டவரிடத்திலே கொண்டு வர முடியாது. யாரை நாம் பயமுறுத்தி ஆண்டவரிடத்திலே கொண்டு வரக்கூடாது. அப்படி நாம் கொண்டு வருவோம் என்றால் அவர்கள் அதைவிட இன்னும் பல மடங்கு தவறான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதனாலே இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம், அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் பரிந்து பேசி மன்றாடுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதல் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் முதலிலே செய்ய வேண்டிய ஊழியம் என்னவென்று கேட்டால் மற்றவர்களுக்காக மன்றாடுவது. இப்படி நாம் மன்றாடும் பொழுது மற்றவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நாம் இன்றைக்கு முக்கியமாக மூன்று கருத்துக்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது, இறைவனை வழிபடுகிற நாம் சமூகத்திலே நல்ல அன்புள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இரண்டாவது, நாம் எல்லாருக்கும் ஏற்ற மக்களாக இருந்து எல்லாரும் மீட்படைவதற்காக எதை செய்தாலும் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் கடவுளுடைய நாம் மகிமை அடையக்கூடிய விதமாக செயல்பட வேண்டும். யாருடைய வெளிச்செயல்களையும் பார்த்து நாம் தீர்ப்பிடாமல் நாம் எதை செய்தாலும் கடவுளுடைய நாம மகிமை அடைய செயல்பட வேண்டும். மூன்றாவது, எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிறவர்களாக, மீட்படையாமல் இருக்கிறவர்களுக்காகலாம் நாம் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்படி நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்பான செயல்களால் தான் மற்றவர்கள் உம்முடைய அன்பை காண முடிகிறது. ஆகவே உம்மை வழிபடுகிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமூக வாழ்க்கையிலே உம்முடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்தி வாழுகிறவர்களாக வாழும் பொழுது அதன் வழியாக மக்கள் மனம் மாறுகிறார்கள், ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் இவர்களுடைய வாழ்க்கை வழியாக உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமை அடையட்டும். இவர்கள் வழிபட, இவர்களுடைய வழிபாடானது ஒரு அர்த்தம் உள்ளதாய் மாற்றம் அடைவதற்கு இவர்களுடைய குடும்பத்திலே பிறர் அன்பு வெளிப்படும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, அதுபோல எதை செய்தாலும் கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக, கடவுளுடைய நாமத்தின் மாட்சிக்காக செய்யக்கூடிய விதமாக செயல்படுவதற்கு ஆண்டவருடைய அருக்கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. மக்களுடைய செயல்களை பார்த்து நாம் தீர்ப்பிடாமல் மாறாக எதை செய்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காக செய்ய ஆண்டவருடைய வல்லமை இவர்களை ஆசீர்வதிப்பதாக, இவர்களை மூடிக்கொள்ளுவதாக. அன்பின் ஆண்டவரே, அதுபோல எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக, ஜெபத்தினால் மற்றவர்கள் கடவுளை காணக்கூடிய ஒரு கிறிஸ்தவ விசுவாசிகளாய் வாழ்வதற்கு ஆண்டவருடைய வல்லம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய வாழ்க்கைக்காக, அவருடைய உறவுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை இவர்கள் மேலிறங்கி இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, நீர் உயிருள்ள கடவுள், நீர் வல்லமை உள்ள தேவன். ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சந்தித்து வெற்றியோடு, விடுதலையோடு, சமாதானத்தோடு நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734 அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
வணக்கம் நேயர்களே. என்ன நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் இப்படி கேக்குறேன்னு யோசிக்கிறீங்களா? வாழ்க்கை என்ன இருந்தா 1000 பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யும். ஆனா எப்போதும் சந்தோஷமா இருங்கள் அப்படி என்ன சொன்ன கடவுளின் பிள்ளைகள் நாம. சின்ன சின்ன விஷயங்களை காரணம் காட்டி நாம துக்கமா இருக்கலாமா? நிச்சயமா கூடாதுங்க. நம்மில சில பேர் இருக்காங்க, என்ன நடந்தாலும் அதுல இருக்கிற குறைவுகளையே பார்ப்பாங்க, அதுக்காக வருத்தப்பட்டுக்குவாங்க. கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் மனசுல படாது. எதுலேயும் திருப்தி இல்லாத, இறை நம்பிக்கையற்ற சுயநல மனிதர்கள் இவங்க தான். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்த ஆண்டவர் நம்மோடு எப்போதும் இருக்கிறாரு. மரணத்தை வென்று நம்மை ரட்சித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்பவும் இருக்காரு. அவரது பிரசன்னத்தை உணர்ந்து எப்போதும் மகிழ்ந்திருக்க நாம பழகுவோம்.
இந்த வார்த்தைகளை மையமாக வைத்து அருள் பிரகாஷ் அவர்கள் எழுதிய இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். மனசே, வெயிட் ப்ளீஸ்.
மனசே, வெயிட் ப்ளீஸ்.
என்ன எபி சார், சர்க்குலரை பாத்தீங்களா?
ஆ பார்த்தேன்.
என்ன போங்க, பார்த்தேன்னு சர்வசாதாரணமா சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்? நம்மளையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம இவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இப்படி திடீர்னு ஆபீஸ் வேற இடத்துக்கு ஷிப் பண்ணா என்ன சார் அர்த்தம்? நமக்கு எல்லாம் எவ்வளவு இடைஞ்சல் பாருங்க.
பதட்டப்படாதீங்க ராஜா, நிர்வாக காரணங்களுக்காக மேல இருக்கிறவங்க இப்படித்தான் சில முடிவு எடுப்பாங்க. அதை நாம் எப்படி குறை சொல்ல முடியும்
சார்? மேல இருக்கிறவங்க மட்டுமே ஆபீஸ் இல்ல, கீழே இருக்கிறவங்களும் சேர்த்து தான் ஆபீஸ். இன்னும் சொல்ல போனா நாம தான் அடிப்படை. அதை புரிஞ்சுக்காம இவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சார் சார் கார்ல வந்து இறங்கிடுவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் கஷ்டம். இப்படி தடால்னு அடையாறுல இருக்கிற ஆபீஸ அமுஞ்சு கரைக்கு மாத்தினா நாம என்ன சார் செய்யறது? இது நம்பி நாம எல்லாரும் திருவான்மியூர்ல செட்டில் ஆயிட்டோம். இப்ப திருவேற்காட்டுக்கு வீட்டை மாத்திட்டு போறதா என்ன சார் இது?
இதை பாருங்க, வேலையில ஏற்படுற சின்ன சின்ன அசௌகரியங்களுக்காக கவலைப்படாதீங்க. ஆனா வேலையே இல்லாம எத்தனை பேர் இருக்காங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க
சார். அந்த லாஜிக் எல்லாம் பேசாதீங்க சார். நாம இந்த ஆபீஸுக்கு உண்மையிலேயே உழைக்கிறோம். நமக்கேத்த வசதி செஞ்சு தர வேண்டியது அவங்களோட கடமை இல்லையா? குவார்டர்ஸ் கட்டி தர மாட்டாங்க, அது சரி. அட்லீஸ்ட் நம்ம வந்து போற தூரத்திலேயாவது ஆபீஸ் வைக்கலாம் இல்லையா?
சரி, அதை விடுங்க ராஜா. நாம திடீர்னு வீட்டை காலி பண்ற நிலைமை வந்துருச்சுன்னா என்ன செய்வோம் அப்படி நினைச்சுக்க
சார்? நான் உங்களுக்கு தெரியாம தான் கேக்குறேன். ஏன் சார், என்ன நடந்தாலும் உங்களால் எப்படி சார் சர்வசாதாரணம் எடுத்துக்க முடியுது? உங்களுக்கு டென்ஷனே வராதா சார்? என்ன சார் இது?
ராஜா, கடவுள் நம்மள சந்தோஷமா இருக்கத்தான் இந்த உலகத்துல படைச்சிருக்காரு. ஆனா நாமோ சந்தோஷப்பட எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்காக வருத்தப்படுறோம். நடந்து போறவன் சைக்கிள் இருந்தா தேவலைன்னு நினைக்கிறான். சைக்கிள் போறவன் ஸ்கூட்டர் வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஸ்கூட்டர்ல போறவன் கார் வாங்க மாட்டோமான்னு ஏங்குறான். கார்ல போறவன் என்னைக்காவது ஒரு நாள் ஏரோப்ளேன்ல போகணும்னு நினைக்கிறான். இப்படி இருக்கிறத பத்தி நினைக்காம இழந்ததை பத்தியே நினைக்கிற மனோபாவம் எனக்கு இல்ல. அதுதான் எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல.
அப்போ ஆபீஸ் பக்கத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறது பேராசங்கிறீங்களா?
பேராசைன்னு சொல்லல, இப்போதைக்கு நிறைவேறாத ஆசைன்னு சொல்றேன். நிறைவேறாத ஆசையை நினைச்சு நாம ஏன் வருத்தப்படணும்? இதோ பாருங்க, வேலை இல்லாதவங்களை யோசிச்சு பாருங்க. வேலை தூரமா இருக்கிற கவலை சின்னதா தெரியும். குடும்பத்தை இங்க விட்டுட்டு வெளியூர்ல வேலை செய்யறவங்களை யோசிச்சு பாருங்க. நாம போற தூரம் குறைவா தெரியும். செருப்பு இல்லாததும் குறைதான், கால் இல்லாததும் குறைதான். ஆனா எந்த குறைக்காக அதிக குறைப்பட்டுக்கணுங்கிறதுல தான் நாம வித்தியாசப்படுறோம். அவ்வளவுதாங்க
சார். கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பண்ணி பாருங்க சார். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை பத்தி மட்டும்தான் நாம நினைக்க முடியும். அதை அடுத்தவங்க பிரச்சனையோட ஒப்பிட்டு பாக்குறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார்.
இதை பாருங்க ராஜா, இந்த ஷிப்ட் பண்ற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, அதனால என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. ஆனா ஒரு கிறிஸ்தவனா இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த உலகத்துல எது நடந்தாலும் அது கடவுளோட சித்தத்தின்படிதான் நடக்குது. எந்த விஷயம் நடந்தாலும் மனுஷங்க அதுக்கு ஆயிரம் விளக்கம் சொல்லலாம். ஆனா இறை நோக்கம்னு ஒண்ணு இருக்கு, அத நாம யாரும் யோசிக்கிறதே இல்ல. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்துல அது நமக்கு புரியாது. ஏன்? அதுக்காக கடவுளையே கூட சலிச்சுக்குவோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதே பிரச்சனை ஒரு விதத்துல நடந்தது நல்லதுதான் தோணும். அப்பதான் கடவுள் அப்படி ஒரு துன்பத்தை நம்ம வாழ்க்கையில ஏன் அனுமதிச்சாருன்னு நமக்கு புரியும். என்னடா இவன் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய வேதாந்தம் பேசுறான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் இதே அணுகுமுறையை கடைபிடிச்சீங்கன்னா பெரிய பிரச்சனை கூட சின்னதா தெரியும். சுருக்கமா எங்க பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தை சொல்றேன், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். வியூலா, என்னம்மா சாப்பாடு வேணான்னு சொன்னியாமே? ஏம்மா உடம்பு சரியில்லையா?
அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, மனசு சரியில்லப்பா இன்னைக்கு.
தெரியுமா, அந்த பெரிய கம்பெனியில உனக்கு வேலை கிடைச்சிடும்னு ரொம்ப நம்பிக்கை இருந்த, இப்போ இன்டர்வியூல நீ செலக்ட் ஆகல அதானே?
அப்பா, 300 பேர் எழுதின என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண எனக்கு 30 பேர் அட்டன் பண்ண இன்டர்வியூல செலக்ட் ஆக முடியலப்பா. ஏன்பா நான் இப்படி தரித்திரம் பிடிச்சவளா இருக்கேன்? கடவுள் ஏன்பா என்ன மட்டும் இப்படி எல்லாம் சோதிக்கிறாரு?
பாத்தியா பாத்தியா, நம்மோட தோல்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் கடவுளை காரணமா சொல்றது என்னமா பழக்கம்?
பின்ன என்னப்பா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என் கூட படிச்சவங்களா நல்லா செட்டில் ஆயிட்டாங்கப்பா. நான் நேர்மையா கடுமையா எவ்வளவு முயற்சி பண்றேன், அப்படிப்பட்ட எனக்கு ஏன்பா இப்படி எல்லாம் கிடைக்கல? அப்ப நான் கடவுளை தானே குத்தம் சொல்ல முடியும்?
இத பாருமா, நீ 8வது படிக்கும் போது 10ஆம் கிளாஸ்ல படிக்கிற பசங்களோட சேர்ந்து சிங்கிங் காம்படிஷன்ல முதல்ல வந்த. அப்போ 10th கவர்மெண்ட் எக்ஸாம், உனக்கு நல்ல ஜுரம் இருந்தாலும் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்த. நீ அப்ளை பண்ண அத்தனை காலேஜ் இருந்தும் உனக்கு இடம் கிடைச்சது. அப்பெல்லாம் ஏன் கடவுளே மற்றவங்களோட என்ன கூடுதலா ஆசீர்வதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டியா? உன்னை புரிஞ்சுக்க பியூலா, கடவுள் நம் விருப்பங்களை விட தேவைகளை நிறைவேற்றுறவர். நமக்கு எப்ப எது தேவைன்னு நம்ம விட அவருக்கு நல்லா தெரியுமா. நம்ம திராணிக்கு மிஞ்சி நம்ம சோதிக்க மாட்டார். அப்படியே சோதிச்சாலும் சோதனையோட கூட தப்பு வைக்க வழியும் அவர் உண்டு பண்ணுவாரு.
அப்பா, நமக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி கடவுளால தான் வருதுங்கிறீங்களாப்பா?
இது பாருமா, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன் கேளு.
சொல்லுங்கப்பா.
ஒருத்தன் நடு ரோட்டில் நின்னுகிட்டு கண்ணை மூடிக்கிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், 2 50 கொடுத்தாலும் பரவாயில்ல, 10 10 கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா சாயந்தரத்துக்குள்ள கட்டாயம் கொடுத்துடணும் அப்படின்னு சத்தம் போட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தானா. இத பார்த்து அந்த வழியா போன ஒருத்தர், அட பாவமே, இவ்வளவு நம்பிக்கையோட கேக்குற இவருக்கு அந்த பணம் கிடைக்காம போயிட்டா கடவுள் நம்பிக்கையே இல்லாம போயிட போகுது அப்படின்னு நினைச்சு 50 ரூபாய அவன் கையில வச்சுட்டு போயிட்டாரான். அவன் கண்ணை திறந்து பார்த்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? கடவுளே, இனிமே எனக்கு காசு கொடுக்கறதுன்னா நீங்களே வந்து கொடுங்க, அந்த ஆளுகிட்ட கொடுத்து அனுப்புனீங்கன்னா பாருங்க, அவன் 1 50 ரூபாய் எடுத்துட்டு எனக்கு 1 50 ரூபாய் கொடுத்துட்டு போறான்னு
சொன்னானா.
எது நடந்தாலும் அத கடவுள் தான் அனுமதிச்சிருக்காருன்னு நினைச்சோம்னு
வச்சுக்கேன்,
மனசு சஞ்சலமே படாது, சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. எனக்கு பிடிச்ச பொன்மொழி ஒன்று சொல்லவா?
சொல்லுங்கப்பா.
நமக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் மாறு வேடம் போட்ட ஆசீர்வாதங்களே. ஓகே, போய் சாப்பிடுமா? போய் சாப்பிடு.
சரிப்பா.
அடடே, வாங்க ராஜா வாங்க. என்னது சண்டே அதுவுமா நம்ம வீட்டு பக்கம்? ஆபீஸ் ஷிப்ட் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா 5:30 கிளம்பிடுறீங்க, ஆபீஸ்ல பேசக்கூட முடியல. சொல்லுங்க என்ன விஷயம்? சரி, அது இருக்கட்டும், முதல்ல என்ன சாப்பிடுறீங்க
சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், இன்னைக்கு காலையில பேப்பரை பார்த்தேன், உடனே உங்களை நேரில் பார்க்கணும்னு ஓடி வந்துட்டேன் சார்.
என்னது, பேப்பர் பார்த்த உடனே என்ன பார்க்க வந்தீங்களா? ஏன், பேப்பர்ல என்ன பத்தி ஏதாவது போட்டிருக்கா?
சார், நம்ம ஆபீஸ் ஷிப்ட் ஆனப்ப நம்ம எவ்வளவு சலிச்சுக்கிட்டோம், அப்ப நீங்க நிதானமா எனக்கு ஆலோசனை சொன்னீங்க. அந்த வார்த்தைகள்ல இருந்த ஆழமான அர்த்தத்தை இன்னைக்கு காலையில பேப்பரை பார்க்கும்பொழுதுதான் சார் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்.
இப்போ என்ன விஷயம்னு நீங்க சொல்ல போறீங்களா, இல்ல நானே பேப்பர் வாங்கி பாத்துக்கிடுமா?
சார், பேப்பர்ல என்ன விஷயம் போட்டுக்கு தெரியுமா சார்?
என்ன?
சுனாமி வந்ததுக்கு பிறகு நாம இருந்த அந்த திருவான்மியூர் கடலோர பகுதியில் உள்ள வீடுகளை எல்லாம் பாதுகாப்ப கருதி காலி பண்ண சொல்லிட்டாங்களாம்.
அடடே,
இப்ப திடீர்னு அறிவிப்பு வந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் திக்குமுக்காடி போயிட்டாங்க. ரொம்ப பேருக்கு சட்டுன்னு வீட ஷிப்ட் பண்ண முடியலையா சார், எங்க சொந்தக்காரங்களை ஏதாவது வீடு கிடைக்குமான்னு போன் பண்ணிருக்காங்க சார். இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாம நாம ஆற அமர பீஸ்ஃபுல்லா அங்கிருந்து மூவ் ஆயிட்டோம் இல்லையா?
ஆமா.
இப்ப இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஸ்பத்திரி மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்துல இருக்கு சார். அங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாப் நடந்தாலே போதும்.
ஆமா
சார், இத்தனை நன்மைகள் வர போறது நாம தெரியாம அன்னைக்கு நான் ரொம்ப பதட்டப்பட்டு போயிட்டேன் சார். இப்ப நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு வருது சார்.
இப்ப சிரிக்கிறீங்கல்ல, கசப்பான மாத்திரைகளை விழுங்க கத்துக்கிட்டா இனிப்பான ஆரோக்கியம் கட்டாயம் வந்து சேருங்க. எனிவே, இது சொல்ற சாக்கிலையாவது எங்க வீட்டுக்கு வந்தீங்களே?
ஸ்தோத்ர ராஜா அங்கி, காஃபி எடுத்துக்கோங்க.
ராஜா, நீங்க மட்டுமல்ல எங்க வீட்லயும் இது மாதிரி ஒரு ஆள் இருந்துச்சு. சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் நான் தரத்திரம் முடிச்சுவ, கடவுள் எனக்கு மட்டுமே இப்படி ஏன் பண்றாரு அப்படின்னு புலம்புற கேஸ். ஆனா அவங்களும் மாறிட்டாங்க, நீங்க பேப்பர் பார்த்து மாறிட்டீங்க, அவங்க டிவி பார்த்து மாறிட்டாங்க. என் மகளைத்தான் சொல்றேன், பியூலா நீ அந்த விஷயத்த சொல்லுமா?
ஆமா அங்கு, ஒரு பெரிய கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். நேத்துதான் டிவி நியூஸ்ல பார்த்தேன், அந்த கம்பெனியே புது ஆளுங்க வாங்கிட்டாங்களா, பழைய ஸ்டாப் எல்லாம் எடுத்துட்டாங்களாம்.
நல்ல வேளமா, அந்த வேலை உனக்கு கிடைச்சு போயிருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்ப. இப்ப இந்த விஷயம் உன்னை ரொம்ப பாதிச்சிருக்காது இல்லையா?
மிஸ்டர் ராஜா, இப்பாவது புரிஞ்சுக்குங்க, கடவுள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற எந்த விஷயமும் தவறான விளைவுகளை ஏற்படுத்தாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மனுஷிகமா அணுகு. அந்த நேரத்து சந்தோஷத்தை இழக்காம அவரது பலத்த கைக்குள் அடங்கியிருந்த என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய அனாதி தீர்மானமும் திருவுளு சித்தமும் நமக்கு விளங்கும்.
சரி நேர்களே, இத்துடன் எமது வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.